வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை ரயில்வே இணைப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தவறான தகவலை தெரிவிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வினை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இடம்பெறும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மாஸ்கோ உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். நாடு முழுவதும் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை ரயில்வே இணைப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இன்று ஜம்மு காஷ்மீரின் கட்ராவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செனாப் பாலத்தை திறந்து வைத்ததோடு பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளையும் தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த வளர்ச்சித் திட்டப் பணிகளை தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நம் நாட்டின் ஒற்றுமையையும் உறுதிப்பாட்டையும் எடுத்துரைப்பதாக அவர் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலா வளர்ச்சி கண்டு வருவதை பொறுத்துக் கொள்ள முடியாமல் பாகிஸ்தான் ஆதரவிலான தீவிரவாதிகள் பெஹல்காமில் தாக்குதல் நடத்தியதாகவும் பிரதமர் கூறினார். வக்ஃப் சொத்துக்களை டிஜிட்டல் மயமாக்குவதற்கான இணையதள சேவை தொடங்கப்பட்டுள்ளதாக சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் இந்த சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இதன் மூலம் வக்ஃப் சொத்துக்களை முறைகேடாக யாரும் பயன்படுத்த இயலாது என்று அவர் தெரிவித்தார். ஏழை இஸ்லாமியர்கள் மற்றும் மகளிர் இதன் மூலம் பயனடைவார்கள் என்றும் அவர் கூறினார். நாட்டில் 900,000 கூடுதலான வக்ஃப் சொத்துக்கள் உள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தவறான தகவலை தெரிவிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2027ஆம் ஆண்டிற்கு தள்ளி வைத்து தமிழகத்தின் பிரதிநிதித்துவத்தை குறைக்க பிஜேபி முயற்சிப்பதாக திரு மு க ஸ்டாலின் கூறியிருப்பது உண்மைக்கு மாறானது என்று அவர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசை குறை கூறினால் தனது ஆட்சியில் நடக்கும் ஊழல்களை மக்கள் மறந்துவிடுவார்கள் என்ற திரு மு க ஸ்டாலினின் எண்ணம் நிறைவேறாது என்றும் திரு எல் முருகன் தெரிவித்துள்ளார். முன்னதாக மக்கள் தொகை கணக்கெடுப்பில் நிகழும் தாமதமும் அதனைத் தொடர்ந்து நடக்க இருக்கும் தொகுதி மறுவரையறையும் தற்செயலானது அல்ல என்று திரு மு க ஸ்டாலின் சமூக வலைதளத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார். 2027ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டால் தென் மாநிலங்களின் ஜனநாயக வலிமையை அது குறைத்துவிடும் என்றும் திரு மு க ஸ்டாலின் அதில் குறிப்பிட்டிருந்தார். முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வினை ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. இது தொடர்பாக தேர்வுகளுக்கான தேசிய வாரியம் விடுத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் திரு பிரசாந்த் குமார் மிஸ்ரா, திரு ஆகஸ்டின் ஜார்ஜ் மசி அமர்வு இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. தேர்வினை ஒரே ஷிப்டில் நடத்தவும் உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. பிஜேபி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மதுரை வரவுள்ளதாக அக்கட்சியின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்று மதுரை அருகே கூட்டம் நடைபெறவுள்ள இடத்தை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். நாளை இரவு மதுரை வரும் திரு அமித்ஷா நாளை மறுநாள் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இடம்பெறும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுடல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது மோடி அரசின் 11 ஆண்டுகால சாதனை குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
இனி மோடி அரசின் 11 ஆண்டுகால சாதனைகள் குறித்து ஆகாஷ்வாணி வழங்கும் செய்தி தொகுப்பு. சேவை, நல்லாட்சி, ஏழைகளின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு கடந்த 11 ஆண்டுகளாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு செயல்பட்டு வருவதன் காரணமாக நாடு பெரிய அளவிலான மாற்றங்களை கண்டுள்ளது. இதில் இன்று இடம்பெறுகிறது நாட்டின் கலாச்சார பாதுகாப்பு மற்றும் நாகரீக பெருமையை உலகிற்கு எடுத்துரைக்கும் நடவடிக்கைகள்.
இந்தியாவின் கலாச்சார மறுமலர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் வெகுவாக அதிகரித்துள்ளது. பாரம்பரிய செழுமை பன்முக வெளிப்பாடு கொண்ட இந்த கலாச்சாரம் உலக அளவில் சென்றடைந்துள்ளது. தேச நிர்மாணத்திற்காக உண்மையான அர்ப்பணிப்புடன் பாடுபடுவோரை கௌரவித்து அவர்களது பாரம்பரியத்தை பேணிக்காக்கும் வகையில் அரசியல் உணர்வுகளுக்கு அப்பாற்பட்டு மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை குறிக்கும் வகையில் சுதந்திர தின அமிர்த பெருவிழா கொண்டாடப்பட்ட போது நாட்டிற்காக தியாகம் செய்தவர்கள் மற்றும் சாதனையாளர்களை கௌரவிக்கும் வகையில் நாடு முழுவதும் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. முன்னாள் பிரதமர்களின் அருங்காட்சியகம், தேசிய காவலர் நினைவு சின்னம், பழங்குடியின சுதந்திர போராட்ட வீரர்கள் அருங்காட்சியகம், பாரத் மண்டபம், புதிய நாடாளுமன்ற கட்டடம் போன்றவை நாட்டின் ஒற்றுமையை பறைசாற்றுவதாக அமைந்துள்ளன. ஒரே பாரதம் உன்னத பாரதம், காசி தமிழ் சங்கமம் போன்ற நிகழ்ச்சிகளும், 66 கோடிக்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்ற மகா கும்ப மேளாவும் நாட்டின் கலாச்சார பன்முகத்தன்மையை போற்றுவதாக அமைந்தன. அதே வேளையில் இந்தியாவின் ஆன்மீக பாரம்பரியத்தை போற்றும் வகையில் புத்த மத மாநாடு மற்றும் சீக்கிய குருமார்களை கொண்டாடுவதற்கான பிரகாஷ் பர்வ் போன்ற நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டுள்ளன. 2024ஆம் ஆண்டு சர்வதேச யோகா தினத்தில் 23 கோடிக்கும் அதிகமானோர் பங்கேற்று உலக சாதனை படைத்த நிலையில் யோகா ஒரு உலகளாவிய இயக்கமாக மாறியுள்ளது. அத்துடன் மக்களின் ஆரோக்கியத்திற்கான இந்தியாவின் குரலையும் உலக அளவில் ஒலிக்க செய்துள்ளது. ஆயுர்வேத மருத்துவ முறையும் இந்தியாவை முழுமையான சுகாதார சேவைக்கான மையமாக மாற்றியுள்ளது. ஆயுர்வேத மருத்துவத்தை பிரபலப்படுத்த 24 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதுடன் இந்த சிகிச்சைக்காக வருவோருக்கான ஆயுஷ் விஷா நடைமுறையும் செயல்பாட்டில் இருப்பதோடு உலக சுகாதார அமைப்பின் ஒத்துழைப்புடன் பல்வேறு சேவைகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் உலகின் முன்னணி மருத்துவ நிறுவனங்களில் ஆயுர்வேத இருக்கைகளை ஏற்படுத்தியதன் மூலம் இந்த மருத்துவ முறை உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் இந்தியாவில் உள்ள 43 புராதன சின்னங்கள் இடம்பெற்றிருப்பதுடன் மேலும் 62 இடங்கள் உத்தேச பட்டியலில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. இவை தவிர வேவ்ஸ் எனப்படும் உலக ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாடு நடத்தப்பட்டிருப்பது இந்தியாவின் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்கு தொழில்துறையை உலக அரங்கிற்கு எடுத்துச் சென்றுள்ளது. பண்டிகைகள் முதல் யோகா வரையிலும் இசை மற்றும் கலை போன்றவற்றால் நமது கலாச்சாரம் பல்வேறு நாடுகளில் போற்றப்படுகிறது. தற்போது இந்தியாவின் செழுமையான கலாச்சாரம் வீடுகளில் மிளிர்வதோடு மட்டுமின்றி உலகெங்கிலும் பட்டொலி வீசி பறந்து விரிந்துள்ளது என்றால் அது மிகையல்ல.
திருவண்ணாமலை மலையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள 1535 கட்டிடங்களை அகற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு அம்மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த தலைமை நீதிபதி திரு ஸ்ரீராம், நீதிபதி திரு சுந்தர்மோகன் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. முன்னதாக சட்டவிரோத கட்டுமானங்களை கண்டறிவதற்காக அமைக்கப்பட்ட குழு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் 26 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வண்டலூர் வாலாஜாபாத் சாலை மேம்பாலத்தை மாநில அமைச்சர்கள் திரு ஏ வ வேலு மற்றும் திரு தாமு அன்பரசன் இன்று திறந்து வைத்தனர். வேலூர் மாவட்டத்தில் மாணவர்கள் உயர்கல்வி பயில்வதற்கு பெற்றோர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி சுப்புலட்சுமி கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அங்கன்வாடி மையங்களில் சேர்க்கை பணி தற்போது நடைபெற்று வருவதாக ஆட்சியர் திரு தங்கவேல் கூறியுள்ளார். திருவண்ணாமலையில் உள்ள அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஆட்சியர் திரு தர்பகராஜ் தலைமையில் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள ஸ்ரீ சக்தி காளியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். மாஸ்கோ உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. ஆடவர் 56 கிலோ எடைப்பிரிவில் ஆரியனும் மகளிர் ஜூனியர் பிரிவில் லிந்தாய் கேம்பி லைந்தோ ஜாமும் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆர்மேனியாவில் நடைபெற்ற ஸ்டெஃபன் அவ்கியான் நினைவு செஸ் போட்டியில் இந்தியாவின் அரவிந்த் சிதம்பரம் பட்டம் வென்றார். இதன் மூலம் சர்வதேச தரவரிசை பட்டியலில் அரவிந்த் சிதம்பரம் 9வது இடத்தில் உள்ளார். இந்தியா ஏ இங்கிலாந்து லயன்ஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நார்த்ஹாம்டனில் இன்று தொடங்கியது. இதில் டாஸ் வென்ற இங்கிலாந்து லயன்ஸ் முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதனை அடுத்து பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 2 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் எடுத்துள்ளது. கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்தியாவின் பியூஷ் சாவ்லா அறிவித்துள்ளார். துருக்கியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் ரிஷப் யாதவ் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடு முழுவதும் காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை ரயில்வே இணைப்பு வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்புடன் கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்து முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தவறான தகவலை தெரிவிப்பதாக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். முதுநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான நீட் தேர்வினை ஆகஸ்ட் 3ஆம் தேதி நடத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. அஇஅதிமுக பிஜேபி கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இடம்பெறும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். மாஸ்கோ உஷு சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.